இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு 144,000 பேர் பெற்றுக்கொள்ளுகிற அடையாளங்களை பார்க்க போகிறோம். அதிலே முதல் அடையாளம், புரஜாதிகளுடைய எந்த முறைகளையும் பின்பற்றக்கூடாது. 144,000 வரிசையில் வருகிற எந்த புரசத்தவானாக இருக்கட்டும், அவங்களை தேர்ந்தெடுக்கிறது இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து இந்த மாதிரி அடையாளங்களை வச்சு ஆண்டவர் சியோன் குமாரராக குமார்த்தையராக தேர்ந்தெடுக்கிறார். அதுக்கு முதல் அடையாளம், புறஜாதிகளுடைய எந்த முறைகளையும் பின்பற்றக்கூடாது. மொத்தம் 7 அடையாளம் இருக்குது. 7 எதா 1-2 புரிஞ்சா கூட போதும், பாக்கியெல்லாம் வந்து தானாக புரிஞ்சிடும். அதில் முதல்ல அடிப்படையாக இருக்க வேண்டியது, புறஜாதிகளுடைய எந்த முறைகளையும் கிறிஸ்தவர்கள் பின்பற்றக்கூடாது, சபையிலே பின்பற்றக்கூடாது. அந்த காரியத்தில் வைராக்கியமாக இருக்கிறவர்களை தேவன் 144,000 வரிசையிலே பிரசவான்களாக எடுத்து அவர்களை உபத்திரவ கால ஊழியத்திலே தேவன் பயன்படுத்தப் போகிறார். அப்படி இருக்கிற அடையாளத்தை பார்ப்போம். லேவி ராகமம் 18:1-5 லேவி ராகமம் 18:1-5
போதும்.
இங்கு ஜாதிகளுடைய முறைமைகள் சொல்லும்போது, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தேர்ந்தெடுக்கும் போது மோசேக்கு ஆண்டவர் பிரமாணங்கள் எழுதி கொடுக்கிறார். அதில் ஜாதிகளுடைய பிரமாணம் 2 இருக்குது. 1, எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது எகிப்தியருடைய ஜாதிகளுடைய பிரமாணம். அதுக்கடுத்தது கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது அங்கே ஏற்கனவே கானான் தேசத்தில் இருக்கிற ஜாதிகள் ஒரு சில பிரமாணங்களை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் ஜாதிகளுடைய பிரமாணம் தான். அந்த எகிப்தில் இருக்கிற பிரமாணம் பார்த்தோம்னா நல்லாவே தெரியும், அது பாவம்னு சொல்லிட்டு. ஆனால் கானான் தேசத்தில் இருக்கிற பிரமாணங்கள் பார்க்கும்போது கெட்ட காரியம் மாதிரி தெரியாது, அது நல்ல காரியம் மாதிரி தெரியும். அப்படி அந்த 2 தேசத்தில் இருக்கிற ஜாதியுடைய முறைகளை பின்பற்றக்கூடாது, நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குற முறைகளை மட்டும்தான் பின்பற்றணும். அப்படின்னா வேதத்தில் என்னென்ன ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரோ அதை நிழலாகவோ பொருளாகவோ பின்பற்றலாம். ஆனால் நிழல் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் பொருளுக்கு மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவோட காலத்துக்கு பின்னால் இருக்கிறவங்க எல்லாருமே பொருளுக்கு தான் வரணும் நேரடியாக. அதனால் இது எழுதி கொடுக்கும்போது அந்த எழுதி கொடுக்குற காலம் வரைக்கும், சுமார் ஆதாம்லேருந்து மோசே வரைக்கும் சரித்திர காலங்கள் எடுத்தாச்சுன்னா வருடங்களில் சுமார் 2500 வருடங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் ஆண்டவர் எழுதி கொடுக்குறார். அதுக்கு அந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் ஜனங்களை அப்படியே அமைதியாக விட்டுட்டார். ஏன் விட்டுட்டார்னா, நானும் பாவம் செஞ்சான், அதனால் அவன் மைமை இழந்தான், அவனை ஏதேனும் தொடர்ந்து அடுத்து தத்தி விட்டார். அதுக்கப்புறம் ஆதாம் வந்து ஏதேனில் இருக்கும்போது மிருகங்களை கொண்டு வந்தார், என்னென்ன பேர் வைக்கிறான்னு பார்க்கலான்னு. ஆதாம் என்னென்ன பேர் வச்சானோ அந்த பேர் தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் ஆதாம்னால ஜனங்கள் பெருகினாங்க. ஒரு 20 தலைமுறை ஆகும்போது ஜனங்களை ஜனங்களுடைய பாவங்களை பார்த்து தேவன் மனஸ்தாபப்பட்டு இந்த பூமியை அழிக்கிறதுக்கு திட்டம் பண்ணார். அப்போ அது வரைக்கும் என்ன பிரமாணங்களையும் சொல்லலை. ஆனால் ஆதாம் பேர் வச்ச மாதிரி ஆதாமுடைய சந்ததி என்னென்ன பொருள்களுக்கு என்னென்ன பேர் வைக்கிறான்னு பார்க்கலாம். இப்போ ஆதாம் மிருகங்களுக்கு தான் பேர் வச்சான், மற்றதுக்கெல்லாம் பேர் வச்சானா வைக்கல. அப்போ வீடு அதுக்கு பேர் வைக்கல, மரம் செடி அதுக்கெல்லாம் பேர் வைக்கல. நிறைவேறுக்கு தான் பேர் வச்சான், நிறைவேறுக்கு தான் பேர் வச்சான், மற்றதுக்கெல்லாம் பேர் வைக்கல. அப்போ மற்றதெல்லாம் வந்து ஆதாமுடைய சந்ததி என்னென்ன பேர் வைக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு ஆண்டவர் விட்டுட்டார். எப்படி 2500 வருஷம் விட்டுட்டார். ஆண்டவர் எப்படியோ ஒன்று ஆராதிச்சுக்கலாம். அந்த காலத்தில் தோன்றுறது தான் விக்கிரக ஆராதனை. யாக்கோ போகிறான், ஒரு கள்ளத்தீக்கு தலைக்கு வச்சு படுக்கிறான், அடுத்த நாள் காலையில் அந்த கல்லுக்கு எண்ணெய் ஊற்றுறான், அங்கே ஜெபம் பண்ணுறான், அதை நட்டிட்டு போயிடுறான். திருப்பி வர்றான், அங்கே ஜெபம் பண்ணுறான், அந்த கல்லுக்கு எண்ணெய் ஊற்றுறான், வர்றான். அப்போ அது விக்கிரக ஆராதனை ஆண்டவர் சொல்லலை. இந்த மாதிரி காரியங்களை எடுத்துகிட்டு தான் இந்துக்கெல்லாரும் பைபிளில் இப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதாடுறாங்க. பைபிளை தெளிவாக படித்து புரியலைன்னா மற்ற ஜனங்கிட்ட வாதாட முடியாது. அப்போ விக்கிரகங்களை உருவாக்க வேண்டாம்னு சொல்கிறது மோசைகிட்ட தான் சொல்கிறாரு. அது வரைக்கும் மனுஷன் என்ன பாஷையை பேசுகிறான், எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறான், என்னென்ன பேர் வைக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஆண்டவர் விட்டுட்டார். 2500 வருஷம் விட்டுட்டார். நோவா ஜலப்பிரளயத்துக்கு அப்புறமும் விட்டுட்டார். அப்படி வந்து ஒவ்வொருத்தர் எப்படியாவது செய்தி பரிமாற்றத்துக்கு ஒன்றா சத்தத்தில் சொல்லியிருப்பான். அப்படி என்ன என்ன
பண்ணியிருப்பான்,
அப்படி சொல்லியிருப்பான். அது வேற எப்படி சொல்லியிருப்பான், செய்யலை சொல்லியிருப்பான். வேற செய்தியில் இன்னொரு இடத்துக்கு அந்த செய்தி கொண்டு போகணும்னா எப்படி
சொல்லியிருப்பான்.
ஏன்னா எழுத்து இல்லையே, கடிதம் எழுதுறதுக்கு எழுத்து இல்லையே. போனா எப்படி செய்தியை பரிமாறணும், அதான் இப்ப கேள்வி. எழுது எழுத்துக்கு வரலையே, எழுத்து இல்லையே. ஆள் கிளம்பி இருப்பான், பாஷை இல்லை எழுத்து இல்லை, எப்படி சொல்லுவான், பாஷையும் இல்லை. இந்த ஊர்ல பேசுறவன் பாஷை அடுத்த ஊருக்காரனுக்கு தெரியாது. இவன் வந்து ஒரு காரியத்தை இது பண்றதுக்கு ஒரு வார்த்தையை வச்சிருப்பான், அந்த ஊருக்காரன் வந்து அந்த காரியத்தை செய்யறதுக்கு வேற அர்த்தத்தை தான்
வச்சிருப்பான்.
பொருளை கொண்டு போய் காட்டியிருப்பான், இல்லைன்னா அடையாளங்களை எழுதி காட்டியிருப்பான். ஜப்பான் சைனா இந்த மாதிரி நாடுகளில் இன்னைக்கும் அடையாளங்கள் தான், அதுதான் எழுத்து. நம்ம எழுத்துன்னு நம்ம சொல்றேன், அங்கே வந்து அடையாளம். சதுரமாக ஒரு கட்டம் போட்டான்னா அதுக்கு ஒரு அடையாளம், வீடு மாதிரி ஒரு கட்டம் போட்டானா அதுக்கு ஒரு அடையாளம், அது தலைகீழாக போட்டானா அதுக்கு இன்னொரு அடையாளம், அம்புக்குறி மாதிரி ஒன்று போட்டானா அதுக்கு ஒரு அடையாளம், ரெண்டு அம்புக்குறி சேர்ந்து வந்ததுன்னு ஒரு அடையாளம், நிற்கிற அம்புக்குறி போட்டானா ஒரு அடையாளம். அப்படி ரோட்டில் அடையாளங்களை பார்க்குறோம்ல, சிக்னல்ஸ்னு சொல்கிறான். சிக்னல்ஸ்னால் சிம்பிள்ஸ், சிம்பிள்ஸ்னால் அடையாளம். அது ரோட்டில் பார்க்கும்போது எழுதாமல் இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படிங்கிறத ஒரு வட்டம் போட்டு அந்த இடத்துல தப்புன்னு போட்டிருப்பான். அப்போ ஒரு செய்தியை தெரிவிக்குது. இந்த மாதிரி காரியங்களை தான் மோசை வரைக்கும் இருக்கிற ஜனங்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் மோசைகிட்ட வந்துதான், சரி இப்போ நாம பிரமாணங்களை எழுதி கொடுத்தா இவன் பழகிக்குவான், எழுத்தும் பழகிக்குவான். எழுத்தை படிக்கணும்னு ஆசையா இருக்கிறான், பாஷையை படிக்கணும்னு ஆசையா இருக்கிறான். அப்படி வரும்போது ஆண்டவர் எழுதி கொடுக்குறாரு, இந்த முறைகளை ஏற்கனவே நீங்கள் பின்பற்றிட்டு இருக்கிற முறைகளையும் பின்பற்றக்கூடாது. நான் ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அந்த ஊரில் இந்த ஊரில் இல்லாத மாதிரி வேறு மாதிரி முறைகளை வச்சுருப்பாங்க, அதையும் பின்பற்றக்கூடாது. நான் உங்களுக்கு என்ன எழுதி கொடுக்குறனோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு அன்னைக்கு எழுதி கொடுத்தாரு. அன்னையிலிருந்து அது தலைமுறை தலைமுறையாக பின்பற்ற வேண்டும். 1000 ஆண்டாச்சுமே அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் அது எல்லாத்தையும் மீறிட்டாங்க. அதே மாதிரி மோசே முதல் இயேசு வரைக்கும் வந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த தேவன் எழுதி கொடுத்த முறைகளை பின்பற்றினது 2 கோத்திரம்தான். பாக்கி 10 கோத்திரங்கள் ஜாதிகளுடைய முறைகளை கலந்து, ஆனால் தேவனுடைய ஆசரிப்பு முறைகளையும் ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளையும் கலந்து ஜனங்கள் பின்பற்றினாங்க, ஜனங்களை ஆராதிச்சாங்க, அப்படி ஜனங்க கூட்டமாக வாழ்ந்தாங்க. அப்படி 12 கோத்திரத்தில் 2 கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாகவும் வாழ்ந்தது இயேசு கிறிஸ்து வர வரைக்கும். அதே நிலைமை தான் இயேசு கிறிஸ்து முதல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு தனி ஆச்சாரங்களை பின்பற்றுகிற சமுதாயம் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவங்கள பைபிளில் வச்சு அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னைக்கு யூதருடைய அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. 10-12 கோத்திரம் இருந்தது, 12 கோத்திரத்தில் எப்படி யூதன் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா எழுத்தின்படி கண்டுபிடிக்க முடியாது, ஆவிக்குரிய நிலையில தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா தேவன் எழுதி கொடுத்த ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுகிறவன் யூதன். இந்த ஆசரிப்பு ஜாதியுடைய ஆசரிப்பு முறைகளோடு தேவனுடைய கற்பனைகளையும் கலந்து பின்பற்றுகிறவன் யூதன் அல்லாத மற்றவன், அவனும் புறஜாதி தான். புறஜாதி தனியாக தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கிறான். கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லது அன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் கொடுத்த ஆசரிப்பு முறைகளையும் ஜாதியுடைய ஆசரிப்பு முறைகளையும் கலந்து பின்பற்றினாங்க. அப்படி கலந்து பின்பற்றினவர்களே ஆண்டவர் ஜாதியாக தான் சொல்கிறாரு, புறஜாதி. அப்போ புறஜாதிக்கு நேர் எதிர்ப்பதை எதுன்னு கேட்டீங்கன்னா யூதன். யூதனுக்கு ஆப்போசிட் புறஜாதி. புறஜாதினா பைபிள் இருக்கிற வார்த்தைகளையும் புறஜாதியுடைய வார்த்தைகளையும் கலந்து பின்பற்றவனும் புறஜாதி தான், வேதத்தில் இல்லாத காரியங்களை பின்பற்றுகிறவனும் புறஜாதி தான். அப்படி இன்னைக்கு வரிசைப்படுத்தின கிறிஸ்தவங்களுக்குள்ள 99.9% கிறிஸ்தவங்க ஜாதிகளுடைய முறைகளை கலந்து தான் தேவனை ஆராதிக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே 1% மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற ஆட்களில் தேவனுடைய முறைகளை பின்பற்றுகிறது யார்? இந்த அடையாளத்தை போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேவனுடைய ஜனங்களை பிரித்து எடுத்துடலாம். அப்படியாக தேவன் எல்லாவற்றிற்கும் ஆசரிப்பு முறைகளை, பிரமாணங்களை, சட்டங்களை எல்லாம் எழுதி கொடுத்துருக்கார். வீடு கட்டினா எப்படி கட்டணும், ரோட்டில் குழி நோண்டினா எப்படி அதை மூடணும், ஒரு மாடு வளர்த்தினானா அவன் என்ன பண்ணணும், ஒரு வயல் வச்சுருந்தானா அவன் என்ன பண்ணணும், ஒரு வேலைக்காரனை வச்சுருந்தானா அவனை எப்படி நடத்தணும், அவன் வஸ்திரம் உடுத்துறது எப்படி, அவன் வாழ்க்கை முறை எப்படி அப்படிங்கிற எல்லா காரியமும் வேதத்தில் எழுதியிருக்குது. வேதத்தில் எழுதாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்தில் இந்த காரியமெல்லாம் எழுதலைன்னு சொல்லி அவனா அது வாதாடினானா அவன் பைபிளை படிக்கலன்னு அர்த்தம். அப்படி எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களையும் எழுதி கொடுத்துருக்கிறார். ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி, அது எப்படி வளர்க்குறது, எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி அடக்கம் பண்ணுறது, எல்லாமே இருக்குது, இல்லாத ஒன்றுமே இல்லை. அப்படியாக தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள் தேவனுடைய முறைகளை பின்பற்ற வேண்டும். அப்படி 100க்கு 100 தேவனுடைய முறைமையில் பின்பற்றுகிற ஜனங்களை எடுத்து தான் உபத்திரவ கால ஊழியத்தில் ஆண்டவர் பரிசுத்தவான்களாக பயன்படுத்தப் போகிறார். 2 ராஜாக்கள் 17 7-14 7-17
எகிப்து ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வழப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளில் கட்டி உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் மேலும் தங்களுக்கு சிலைகளையும் தோப்புகளையும் நிறுத்தி கர்த்தர் தங்களை விட்டு குடி விளக்கின ஜாதிகளை போல சகல மேடைகளிலும் தூப காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாவதற்காக துக்கிரியைகளை செய்து இப்படியே செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லியிருந்தும் நரணான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புவதுமான நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைகொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்க தரிசிகள் ஞான சிருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கு யூதாவுக்கும் திடசாட்சியை எச்சரித்துக் கொண்டிருந்தோம். அவர்கள் செவி கொடாமல் தங்கள் தேவனாய கர்த்தர் மேல் விசுவாசியாமல் கூட கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களைப் போல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவர்களுடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோட பண்ணினார் அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாக காண்பித்த அவருடைய சாட்சிகளை வெறுத்துவிட்டு வீணான விக்கிரகங்களை பின்பற்றி வீணராகி அவர்களை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விளக்கியிருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவராய கர்த்தரை கற்பனையெல்லாம் விட்டுவிட்டு இரண்டு கண்டுகுட்டிகளாக
வாசித்த இங்கே இப்போ நம்ம வாசித்து என்னன்னு கேட்டீங்கன்னா 12 கோத்திரத்தில் 10 கோத்திரங்கள் எகிப்தினுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுகிறது. வர வழியிலையும் செஞ்சாங்க, கானான் தேசத்துலேயும் போய் செஞ்சாங்க. இங்கே தெளிவாக எழுதியிருக்கிறது மோசேக்கு பிரமாணம் கொடுத்ததில் கை கொள்ளலை, தீர்க்கு தரிசிகளை அனுப்பியிருக்காரு, ஞான தரிசிக்காரர் அனுப்பியிருக்காரு, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி எகிப்திலிருந்து விடுதலையான ஜனங்கள் திரும்பவும் எகிப்தினுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுவதற்கு தங்களை ஒப்புவித்தார்கள். அப்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் தேவனுடைய வார்த்தைகளையும் அப்படின்னா தங்களுக்கு விருப்பமான காரியங்கள் இருந்ததுன்னா பைபிள்லேருந்து எடுத்துக்குவாங்க. அப்போது தங்களுக்கு விருப்பமான காரியங்கள் எகிப்தினுடைய ஆசரிப்பு முறையில் இருக்குது, புறஜாதியில் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்குவாங்க. அப்படின்னா நம்மளுக்கு சமாதானம் கொடுக்கறது, சந்தோஷம் கொடுக்கறது எது நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்த்து நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளிலிருந்து ஆசீர்வாதமான காரியங்களை கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. புறஜாதியிலேருந்து அப்படின்னா தாங்கள் விட்டு வந்த ஜாதியில் இருக்கிற ஆசரிப்பு முறைகளை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு ரெண்டையும் கலந்து தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. சிலர் அதை ரகசியமாக செய்கிறார்கள், சிலர் அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள், சில இடங்களில் அதை தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயும் கொண்டு வருகிறார்கள். அப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் 10 கோத்திரம் அப்படியாக மாறி போனது. சாலமோன் ராஜாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், அவன் தேவனுடைய கற்பனையின்படி உண்மையாக இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்கிறார், நீ புறஜாதிகளுடைய முறைகளை பின்பற்றக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதை மீறி அவன் செஞ்சான். அதனால் எருசலேம் தேவாலயத்தையும் கட்டினா புறஜாதிகளுக்கு ஆராதிக்கிறதுக்காக அவங்களுக்கும் ஒரு ஆலயத்தை கட்டினான். அப்படியாக 2 கோத்திரம் எருசலேமில் தேவனை ஆராதிக்கிறதுக்கு வரும், 10 கோத்திரம் சமரியாவில் இருக்கிற மலைகளுக்கு ஆராதிக்கிறதுக்காக அந்த ஜனங்கள் போனார்கள். அப்போ வர்ற தலைமுறையில் என்ன சொல்லுதுன்னா, அதுவும் சாலமோன் கட்டினது தானே, இதுவும் சாலமோன் ராஜா கட்டினது தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தங்களுடைய முன்னோர்களை காரணம் காட்டி தேவனை விட்டு வெளியே போகிறார்கள். அதே மாதிரி இந்த சபையில் இது நடக்குது, அந்த சபையில் அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதுசாக வர்ற கிறிஸ்தவங்க வந்து அதை பின்பற்றி போகிறாங்க. அப்படியாக போய் போய் வேதத்தை படிக்கிறதில்ல. இப்போ சாலமோன் ராஜா ஏன் வந்து மாயைக்கு அடிமைப்பட்டான்னா தேவனுடைய வார்த்தை தெரியும், ஆனால் அதன்படி நடக்கவில்லை. அதனால அப்படியாச்சு. தெரிஞ்சதுக்கப்புறமும் ஆண்டவர் 2 தடவை எச்சரிப்பு கொடுத்தார். முதல் தடவை எச்சரிப்பு கொடுத்தார், 2வது தடவை எச்சரிப்பு கொடுக்கும்போது நியாய தீர்ப்பு கொடுத்துட்டார். என்ன நியாய தீர்ப்புனா, என்னுடைய நாமத்திற்கென்று நீ கட்டின தேவாலயத்தை நான் இடிப்பேன். ஏன்னா புறஜாதிகளுக்கும் தேவாலயத்தை கட்டி கொடுத்துட்டான். அப்போ அங்கே அந்த ஆலயம் இருக்கும்போது இது இருந்தால் என்னாகும், ஜனங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடும். அதனால் என்ன பண்ணார் ஆண்டவர், நான் கட்டினதையே இடிப்பேன். ஆண்டவர் இடிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து வந்துட்டு போன 100 வருஷத்தில் அந்த தேவாலயம் கல்லின் மேல் கல் இல்லாமல் இடிக்கப்பட்டு போச்சு. ஆனால் ஒரே ஒரு சுவர் மட்டும் நிற்குது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கட்டும் சொல்லி அந்த சுவத்துக்காக இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் உரிமை கொண்டாடுறாங்க, யூதர்களும் உரிமை கொண்டாடுறாங்க, முஸ்லீம்களும் உரிமை கொண்டாடுறாங்க. அந்த சுழுத்துக்காக வர சண்டை தான் மூன்றாம் உலகப் போர். சரி, இப்போ வந்து நாம் தேவன் எழுதி கொடுத்த ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுகிறவர்கள் தான் 144,000 பேருடைய வரிசையில் வர முடியும். அவர்கள் தான் உபத்திரவ கால ஊழியத்தை செய்ய முடியும். அப்படி தேவனுடைய முத்திரையை போடும்போது முதல் அடையாளம் ஜாதிகளுடைய எந்த முறைகளையும் பின்பற்றக்கூடாது. அப்படின்னா பைபிளுக்கு வெளியே எங்கேயுமே போகக்கூடாது. தேவனை அறிந்த ஜனங்களாக இருந்தால், கிறிஸ்துவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்தவர்களாக இருந்தால், அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைகளை வாழ்வதற்கு பைபிளை விட்டு வெளியே போகக்கூடாது. இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சில காரியம் நல்லது மாதிரி தெரியும், ஆனால் அதுக்குள்ளே வேதத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நல்லது மாதிரி இருக்குது ஆரம்பத்தில், கடைசியில் அதுதான் பயங்கரமான குட்டிசாத்தானாக இருக்கும், அது நம்மளுக்கே தெரியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறத நம்பணும், என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே செய்யணும். இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நிழலாட்டமாக ஜனங்கள் இதை பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் நிழலாட்டமாக இருந்து பொருளுக்கு மாறிட்டாங்க. இன்றைக்கி நாம் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய எல்லா காரியங்களும் வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வெளியிலேருந்து கடன் வாங்கினா என்ன அர்த்தம்? நம்ம வெளியிலேருந்து ஆண்டவருடைய காரியம் இல்லாமல் வெளியிலேருந்து கடன் வாங்கிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் புறஜாதிகளுடைய முறைமையில் நம்ம கடனை எடுத்துட்டோம். எடுத்துட்டால் என்ன ஆகும்? நம்ம எப்படி ஆண்டவர் சமூகத்தில் எப்படி இருப்போம்? நம்ம கடனாளியாக தான் இருக்கும். ஏன் வெளியிலேருந்து கடன் வாங்கின? ஆண்டவர் சொல்கிறார், நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய். ஆனால் இது வந்து இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, எல்லாரும் ஓ நம்ம கிறிஸ்தவங்க வட்டிக்கு கொடுக்கலாம் இல்லையா, பைபிளில் சொல்லியிருக்குது. ஆனால் எழுத்தின்படி அல்ல, அது ஞானார்த்தத்தின்படி. கடன் கொடுப்பாய்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி கொடுப்போம், தான் கடன் கொடுக்கறது. நீ கடன் வாங்க மாட்டாய் அப்படின்னா மற்றவன் யார் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இருக்காது, நீ அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவனாக இருப்பாய். அப்படி சொல்லுவாங்க, அதான் அதனுடைய அர்த்தம். அதனால புறஜாதிகளுடைய முறைமைகளை நாம் கடன் வாங்கினால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கடனாளிகளாயிருக்கும். யாருக்கு? தேவனுக்கு. அதனால் அது வெளியில் அந்த இருந்து எடுத்த காரியத்தை விட்டுட்டால் நம்ம ஆண்டவருடைய சொந்த ஜனங்களாக இருப்போம். அப்படியாக இஸ்ரவேல் புத்திரர் 12 கோத்திரத்தில் இருந்தவங்க, 2 கோத்திரம் தேவன் கொடுத்த ஆசரிப்பு முறைகளை பின்பற்றினார்கள், அவர்கள் யூதர் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். மற்ற 10 கோத்திரங்கள் ஜாதிகளுடைய முறைமைகளையும் தேவனுடைய முறைமைகளையும் கலந்து தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள், தேவனை ஆராதித்தார்கள். 2 ராஜாக்கள் 17:32-41 வரை.
ஆனாலும் அவர்கள் செயல்படாமல் தங்கள் முந்தின முறைமையின்படியே செய்தார்கள். அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்து தங்கள் விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இன்னால் வரைக்கும் செய்து வருகிறார்கள்.
ஆ, போதும், இன்னால் வரைக்கும் செய்து வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கள் இதே மாதிரிதான் கர்த்தருக்கு பயப்படுவாங்க. விசுவாசம் தான் கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்குது. கர்த்தருக்கு பயப்படுறாங்க, ஆனால் ஆசரிப்பு முறைகள் ஜாதியிலிருந்து எடுத்தது. எந்தெந்த ஜாதியிலிருந்து ரசிக்கப்பட்டாங்களோ அந்தந்த ஜாதியுடைய முறைகளை நிறையா விட முடியல. அதே மாதிரி சிலது வந்து கிறிஸ்தவங்களுக்குள்ளே வந்தோன்னா கிறிஸ்தவங்க பல ஜாதிக்காரங்க வந்திருக்கிறனால இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்ட்டு இன்றைக்கி கிறிஸ்தவங்களை பார்த்து நிறைய முறைகளை பின்பற்றுறாங்க. ஆனால் பைபிள் இருக்குதான்னு தேடி பார்த்தா இருக்காது. உதாரணத்துக்கு முடி வெட்டுறது, அப்புறம் பண்டிகைகளை கொண்டாடுறது, கல்யாணம் நடத்துறது, இப்படி இந்த மாதிரி காரியங்கள் எடுத்து பார்த்தாச்சுன்னா அந்த கிறிஸ்தவங்கள் வந்து ஜாதிகளுடைய முறைமையை எந்த அளவுக்கு பின்பற்றியிருக்காங்கிறது அதில் வெளியே வந்துடும். அப்போ வந்து ஆண்டவர் நம்மளுக்கு வந்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லலை. ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் சாட்சியாய் வாழுங்கள், சாட்சியாய் இருப்பீர்கள். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். முதல்ல யூதேயாவில் சாட்சியாக இருக்கணும், அப்புறம் எருசலேமில் சாட்சியாக இருக்கணும், அப்புறம் சமரியா. ஆ, சாட்சிகள் அப்படின்னா முதல்ல சொந்த ஜன யூதேயா, ரெண்டாவது எருசலேம் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள், அப்புறம்தான் சமரியா. சமரியாங்கிறது கலப்படமான ஆசரிப்பு முறைகளை பின்பற்றி இருக்கிறவங்க. பாஷை ஒன்று, இயேசு கிறிஸ்து சமாரியா சிறுகிட்ட பேசும்போது பாஷை ஒன்றா இருக்குது, ஆனால் ஆசரிப்பு முறைகள் வேறையாக இருக்குது. யூத பாஷை தான் பேசுகிறாங்க ரெண்டு பேரும், ஆனால் ஆசரிப்பு முறைகள் வேற. அப்படி அன்றைக்கு சமரியாங்கிறது எருசலேம் இஸ்ரேல் ஜனங்கள் தான் இருந்தாங்க, இஸ்ரேலுடைய எல்லைக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து மூணு ஊரில் தான் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, யூதயா, கலிலேயா, சமரியா. யூதயாங்கிறது சிறையிருப்புக்கு போகாமல் அங்கேயே வாழ்ந்துட்டுருக்கிற ஜனங்கள், கலிலேயாங்கிறது சிறையிருப்புக்கு போன யூதர்கள் திரும்பி வந்து வாழ்ந்துட்டுருக்கிற இடம், அது கலிலேயா. சமரியாங்கிறது 10 இஸ்ரவேல் கோத்திரங்கள் குடியிருக்கிற இடம். அப்போ அதே மாதிரி இன்றைக்கும் கிறிஸ்தவங்களுக்குள்ள யூதேயாங்கிறது தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுகிறவர்கள், கலிலேயாங்கிறது பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து பல ஊர்களை சுற்றி திரிந்து ஆண்டவருடைய அன்பு என்னான்னு உணர்ந்து திரும்பவும் தேவனுடைய வசனத்துக்கு வந்திருக்கிறது தான் கலிலேயக்காரங்க. அப்படி கொஞ்சம் பேர் கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிறாங்க. சமரியாக்காரங்க அப்படி இல்லை, அங்கேயே இருக்காங்க. அவங்க தேவனுடைய கற்பனைகளையும் ஜாதியுடைய முறைகளையும் கலந்து கிறிஸ்தவங்க பேசுகிற பாஷையை பேசி தனியாக இருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த முறைகளை பின்பற்றுங்கள்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வர்றாரு. ஆனாலும் கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதியுடைய ஆசிரியப் முறைகளை பின்பற்றி தேவனை ஆராதிக்கிறார்கள். அதே மாதிரி தங்களுக்கு ஆராதனை செய்கிறதற்கு ஜனங்களுக்குள்ளே ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறார்கள். ஆசாரியன் ஆகிறதுக்கு குறிப்பிட்ட வரமுறைகள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த வரமுறைகளை தாண்டி ஈனமானவர்கள்னா எந்த காரியத்துக்கும் உதவாத ஜனங்கள். நீ ஊழியத்துக்கு வர்றது எல்லாமே வேலை கிடைக்கல, அப்புறம் படிப்பு வரல, மெட்ராஸ் சுற்றி பார்க்கணும், அமெரிக்கா சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஊழியன்ட்டு வந்துடுறாங்க. ஆமாம், ஊழியன்னு சொல்லிட்டே போதும், இதுக்கு எனக்கு ஊழியத்துக்கு தான் அழைப்பு இருக்குதாட்டு இருக்குது அப்படிப்பாங்க. படிப்பு வரல, வேலை கிடைக்கல, எதையாவது ஒன்று சொல்லி எப்படியோ வாழணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு தான் அழைக்கிறாராட்டு எனக்கு தெரியுது அப்படிம்பாங்க. ஏன்னா எதுக்கும் முடியல, அப்படிப்பட்டவங்க தான் எனக்கு ஊழியத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படியாக ஜனங்களில் ஈனமானவர்கள் அநேகமாக இருந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கிறதுனால இந்த மாதிரி கலப்பட ஆசிரியப்பு முறைகள் ஜனங்களுக்குள்ளே போய் இவங்க விதைக்கிறாங்க. அப்படி தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்காதவர்கள், இந்த மாதிரி ஈனமான ஆசரிப்பு முறைகளை பின்பற்றுகிறவர்களை பின்தொடர்ந்து தேவனை விட்டு இடறி விடுகிறார்கள். அப்போ கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, தினந்தோறும் பைபிள் படிக்கணும். இன்றைக்கும் உலகத்தில் அநேக பாஷையில் அதிகமாக விட்டு கொண்டிருக்கிற புஸ்தகம் எதுன்னா பைபிள் தான். ஏன்னா தினந்தோறும் படிக்கணும். இது 1000 தலைமுறைக்கு எழுதப்பட்ட புஸ்தகம், கிறிஸ்தவனுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. பைபிள் வந்து 1000 தலைமுறைக்கு எழுதப்பட்ட புஸ்தகம். ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சுமார் 100 தலைமுறை தான் போயிருக்குது. இன்னும் எத்தனையோ தலைமுறை இருக்குது. ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 6000 வருஷம் தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் இதுக்கப்புறம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்குது. அப்படியாக வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பூமியிலும் சந்தோஷமாக இருக்கலாம், தீமையிலிருந்து விலகி இருக்கலாம், பல்லவ ராஜ்யத்துக்கு போகலாம், நித்தியமாக வாழலாம். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சிங்காசனத்தை சேர்ந்தே இருக்கும். நம்ம தேவனுடைய ஜனங்கள் சொல்கிறதுக்குண்டான அர்த்தம், தேவன் நம்ம கூட எப்பவுமே இருந்துகிட்ருப்பார். நாம் எப்பவுமே தேவனுடைய கற்பனைகளை நிலைத்திருக்கும்போது அவரும் நம்ம கூட எப்பவுமே நிலைத்திருப்பார். அப்படியாக தேவ ஜனங்களை பிரித்தெடுக்கும்போது 144,000 வரிசையில் வர ஜனங்களுடைய முதல் அடையாளம், ஜாதிகளுடைய எந்த முறையும் பின்பற்றாமல் வாழ்க்கையில் வாழ்ந்து ஆராதனையில் பங்கெடுத்து இருக்கிற ஜனங்களை பிரித்தெடுக்கிறார். அவங்க மூலம் இந்த உலகத்திற்கு உபத்திரவு கால செய்தி அறிவிக்கப்பட போகிறது. இன்றைக்கி நான் தான் சியோன் குமாரர்கள், நாங்கள் தான் சியோன் குமாரத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வெள்ளை வெள்ளையை போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அடையாளத்தை எடுத்து பார்த்தா பைபிளில் இருக்கிற அடையாளம் இல்லை. பைபிள் இல்லாத எத்தனையோ கற்பனைகளை அந்த மாதிரி சொல்கிறவங்க சபைக்குள்ள பூத்தியிருக்காங்க. ஆனால் வேதத்தின்படி வாழ்கிறவங்க தான் அந்த 144,000 வருஷத்தில் வர முடியும். அப்படியாக புறஜாதிகளுடைய எந்த முறைகளையும் பின்பற்றக்கூடாது. மல்கியா 2:13 மல்கியா 2:13 போதும். ஊழியக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கர்த்தருடைய பலிபீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறார்கள். என்னவா இருக்கும் ஊழியக்காரன் செய்கிற வேலை பாருங்க. பலிபீடத்தை முதல்ல கண்ணீரில் வர வைக்கிறான், அழுகையை வர வைக்கிறான், அப்புறம் பெருமூச்சு விட வைக்கிறான். அப்புறம் நீங்கள் 2 இதை செய்து, அப்போ முதல் தடவை எங்கேயோ ஒரு பக்கம் நடந்திருக்குது. பலிபீடத்தை கண்ணீரினாலும் அழுகினாலும் பெருமூச்சினாலும் நிரப்பியிருக்கிற சம்பவம் ஏற்கனவே ஒன்று நடந்திருக்குது. அதனால தான் இங்கே 2 சொல்லியிருக்காரு. முதல் தடவை நடந்தது எங்கேன்னு சொல்லலை. ஆனால் இது ஊழியக்காரனுக்கு தான் செஞ்சுருக்கானுங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை உங்கள் கையில் கொடுத்து அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லை, அங்கே வந்து ஊழியக்காரன் இல்லையே. ஊழியக்காரன்னா பலிபீடத்தில் நல்ல காரியத்தை செய்ய வேண்டிய ஆட்கள். இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தணும். அந்த இடத்துல இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு ஜனங்களை துக்கப்படுத்துறது, அப்புறம் பெருமூச்சு விட வைக்கிறது, பசங்க பண்ணாங்க. ஆனால் அங்கேயும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல் முதல் எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் சாத்தான் வலது பக்கம் உட்காரும்போது இது நடந்தது. லூசிஃபர் தேவனை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக அங்கே வந்து எல்லா தேவதூதர்களையும் பெருமூச்சு விட வச்சு நிறைய பேரை துக்கப்படுத்தி கண்ணீர்னால் நினச்சது அங்கே நடந்தது. அதனுடைய பின் சந்ததியார் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்கள் தான். காயின் அதே வேலைதான் செஞ்சான். அதை நம்ம யூகாவில் பார்க்கும்போது காயினுடைய சந்ததியில் வந்து கோரா தாத்தா அபிராம் கோராகு இந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் ஏழியினுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே வரிசையில் தான் வந்துட்டு இருக்குது. அப்படி இன்றைக்கும் அநேகர் பரிசுத்த ஸ்தலத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் பாழாக்கும் மறுவறுப்பை நிறுத்தியிருக்கிறார்கள். அப்படின்னா வேதத்தில் இருக்கிற காரியங்களை தான் சபையில் பிரசங்கம் பண்ணணும், சபையில் நடைமுறைப்படுத்தணும், சபையினுடைய ஆராதனை ஒழுங்காக இருக்கணும். அதை விட்டு போட்டு புறஜாதியுடைய முறையில் கலந்ததை சபைக்குள்ளே கொண்டு வந்து தானும் பின்பற்றி ஜனங்களையும் பின்பற்றும்படி செய்யும்போது அங்கு அது பாழாக்கும் மறுவறுப்பாக மாறுகிறது. ஒரு மனுஷன் இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்தானா அப்பவும் அது பாழாக்கும் மறுவறுப்பு தான். அப்படியாக இன்றைக்கு எல்லாரும் தங்களுடைய இருதயத்தையும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பலிபீடத்தையும் தீட்டுப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக தங்கள் மனம் விரும்பின புறஜாதிகளுடைய முறைகளை கொண்டு வந்து தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். இதை பார்க்குற மற்ற ஜனங்களை பெருமூச்சு விடுகிறார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நான் சொல்ல போனால் என்கிட்ட வாதாடுவாங்க அப்படின்னு இன்றைக்கி பரிசுத்த ஸ்தலத்தில் நடைபெறும் அருவறுப்பு நிமித்தம் அநேகர் பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் மனசுக்குள்ளே அழுவாங்க, ஏன்னா வெளியில் சொல்ல முடியாது, ஏன்னா சபையிலும் இப்படி தான் இருக்குது. இதை நாம் பேசுனா பிரச்சனையாச்சுன்னா ஊழியம் பாதிக்கப்பட்டுரும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, காயின் மேலே ஒரு அடையாளத்தை போட்டிருக்காரு. ஏன்னா பாழாக்கும் அருவறுப்பை பலிபீடத்தை கொண்டு வந்து வாதாண்டவன், அதனால் அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டார். யாரும் கொள்ளாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அவன் பலி செலுத்துறதுக்கு வந்தானா அங்கே பலிபீடத்தில் ஒரு தூதர் இருப்பான், அவன் கொன்றுவான், அல்லது பலிபீடத்தை தொடுக்கிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் அடையாளத்தை போட்டார். அது இந்த 144,000 வரிசையில் வர்ற ஊழியக்காரங்களுக்கு அதுவும் ஒரு அடையாளம், அது தேவன் நேரடியாக போட்ட அடையாளம். ஆனால் மோசையிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது நீங்கள் என்ன பண்ணான், எல்லா வீட்டுக்கும் நீங்கள் அடையாளம் போடணுன்ட்டார். அடையாளம் போடாத எந்த வீட்லேயும் இருக்கிற தலைச்சன் பிள்ளை செத்து போயிடும், அடையாளம் போட்டுருக்கிற வீட்டில் வந்து தலைச்சன் பிள்ளை சாகாது. தலைச்சன் பிள்ளைனா எது தலைச்சன் பிள்ளை, நான் இது சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. தலைச்சன் பிள்ளை சாகும், ஜென்ம பாவ மனுஷன். ஜென்ம பாவ மனுஷன் எப்படி அடையாளம் போடுறது, இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை அந்த அடையாளத்தை நெத்தியில் அருவிலையும் வச்சுக்கணும். சட்டம் வாசல் நிலைக்கால்கள், நிலைக்கால்னா என்னவா இருக்கும், வாசலுடைய சட்டம்னா தெரிஞ்சிச்சு இல்லையா, சட்டம்னா நம்ம நெத்தி, நிலைக்கால்னா நிலைக்கால்லையும் அடையாளம் பூசியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த தலைச்சன் பிள்ளை தப்பி வைக்கப்படும், இல்லைன்னா சாகும். நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், அதான் நிலைக்கால்கள். நம்முடைய வாழ்க்கை அதனுடைய அடிப்படையாக வச்சு தான் நிற்கிறோம். அந்த நம்முடைய வாழ்க்கை அதனுடைய அடிப்படையாக தான் நம்ம நிற்கணும். நம்முடைய வாழ்க்கை முறை இப்போ நெத்தி வந்து நின்னாதானே பின்பற்ற முடியும். அப்போ நெத்தி நிற்க வைக்கணும்னா அதன்படி நடந்தால் தான் நம்ம அந்த அறிவை நம்ம காத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா தலைச்சன் பிள்ளை சாகும். அப்படின்னா தலைச்சன் பிள்ளை சாகும்னா தலைச்சன் பிள்ளையை ஆண்டவர் மீட்டு கொண்டார் இல்லையா, அப்படின்னா நம்முடைய பாவ மனுஷனை ஆண்டவர் மீட்டு கொண்டார், ரட்சிப்பை கொடுத்து அவனை மீட்டு கொண்டார். அப்போ தேவனிடத்திலிருந்து பெற்ற ரட்சிப்பு தேவனுடைய ஆசரிப்பு முறை இல்லைன்னா உடனே சாகும். இன்னைக்கு அப்படி நிறைய பேருடைய ரட்சிப்பு ஜாதியருடைய ஆசரிப்பு முறைக்கு போகும்போது, ஏன்னா அங்கிருந்து கொண்டு வந்தார், அடையாளத்தை போட்டு தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தார், திரும்ப இங்கே வந்துட்டு திரும்பி அங்கே போனால் என்ன ஆகும், திரும்பி சாகும். அன்னைக்கு எழுத்தின்படி எகிப்தில் செத்தது, இன்னைக்கு ஆவியின்படி எகிப்தினுடைய பாவ சந்தோஷங்கள்லேருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். திரும்பவும் அதுக்கு போனால் என்னாகும், திரும்பவும் பழைய மாதிரி நம்ம பாவ மனுஷன் பழைய மாதிரி தான் இருப்பான். ரெண்டு பேர் 2:5-10 ரெண்டு பேர் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நோவா ஜலப்பிரளயத்தில் பூமியை அழித்தார், அதே மாதிரி சோதோம் குமாராவை ஆண்டவர் அழித்தார். அப்போது நோவா பார்த்தீங்கன்னா தேவனோடு சஞ்சரித்தான். பைபிளில் நம்ம பார்க்க முடியும், நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை தினந்தோறும் சிந்தித்து தியானித்து கொண்டு இருந்தான். அப்போது அவன் தன்னுடைய இருதயத்திலே அங்கே நடக்கிற வியாகுலங்களை பார்த்து அக்கிரமங்களை பார்த்து வருத்தப்பட்டு இருப்பான். அதே மாதிரி லோத்தும் அதே மாதிரி அங்கே நடக்கிற சம்பவங்களை பார்த்து வெளியில் சொல்ல முடியாமல் தன்னுடைய இருதயத்திலே வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். வெளியே சொன்னால் என்னாகும், அடி உழுகும். சோதாம் குமாரால் நடக்கிற பிரச்சனையை வெளியில் லோத்து சொல்லியிருந்தானா, லோத்தாவுக்கு அடி உழுகும். அந்த மாதிரி வந்து பொதுவாக இருக்கிற இடங்களில் வெளியில் சொல்ல போனால் எல்லோரும் சேர்ந்து அடிப்பாங்க, ஏன்னா எல்லாரும் அதுக்கு அந்த மாதிரி தான் வாழ்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அது நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு அழித்த மாதிரியே இன்றைக்கும் ஆண்டவர் அழிக்க போகிறார். அது மாதிரி ஆமாம் அழிச்சிட்ருக்காரு. இப்போ கேரளாவில் வந்தது பார்த்திங்கன்னா அது ஒரு காரணம்தான், கடவுளுடைய தேசம். ஆனால் தேவனை விட்டு வழி வழி போகும்போது அது பார்த்திங்கன்னா கடவுளுடைய தேசத்தில் சாத்தானுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது தேவனுடைய கற்பனைகளை விட்டு வழி விலகி போகும்பொழுது அது யாருனாலும் பார்க்க மாட்டார். சாலமோன் ராஜான்னு பார்க்கல, ஏலின்னு பார்க்கல, பிழையாமன்னு பார்க்கல, யாருன்னு பார்க்கல, மோசேன்னு கூட பார்க்கல. மோசைக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தாரா, இல்லை. மோசைக்கு வந்து மோசை வந்து ஆண்டவரை கோபப்படுத்திட்டார். அப்போ முதலே சொல்லிட்டாரு, என்னை கோபப்படுத்தின யாரும் நீ காணான்குள்ள போக முடியாது அப்படின்ட்டு. அதனால் மோசையும் கடைசியில் ஆண்டவரை கோபப்படுத்தி விட்டார். ஏன்னா கண்மணிகிட்ட பேசுன்னு சொன்னார், நான் வந்து ஏற்கனவே இந்த குச்சி வச்சு அடித்ததுனால தான் தண்ணி வந்துட்டு கோபத்தில் திரும்பவும் அந்த கண்மலையை அடிச்சிட்டார். அப்போ தண்ணி வராமல் இருந்தது தான் என்ன இருக்கும், ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து மோசையை அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல மோசையை ஆண்டவர் காப்பாற்றினார். ஆனால் நீ என்னுடைய வார்த்தையை மீறினதுனால நீ காணான்குள்ளே போக முடியாதுன்ட்டார். என்னுடைய பிரமாணத்தை நான் மாற்ற முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பற்றி, என்னுடைய வீட்டில் எங்கே ஒன்றும் இல்லவனாக இருந்தான். அப்படின்னா தேவன் சொன்ன பிரமாணங்களை அப்படியே ஒரு எழுத்து மாறாமல் ஜனங்களுக்கு சொன்ன ஆள். அப்படிப்பட்ட ஆள் நடைமுறையில், அது வந்து என்னென்னா வர்ற போகிறவங்களுக்கு ஒரு உதாரணம். அப்படியாக ஆண்டவருடைய பிரமாணத்தை மாற்ற முடியாது. அதனால் அக்கிரமம் நடக்குதா, இருதயத்தில் ஆண்டவரே அவங்களை விடுதலையாக்கும், ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே எனக்கு இந்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம், அந்த ஜனங்களை விடுதலையாக்கும். இந்த மாதிரி அவங்க பரிசுத்த ஸ்தலத்தில் அக்கிரமமான காரியங்களை பேசுகிறாங்க, ஆராதனை அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் பேச முடியாமல் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிகிட்ருக்க ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ போதும், வியாகுலப்பட்டது துக்கப்பட்டது போதும். சாமுவேல்கிட்ட சொல்கிறார் என்னன்னு, நீ சவுலுக்காக துக்கப்பட்டது போதும், வா நான் வேற ஆளை ராஜாவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு போகிறார். எல்லாத்தையும் துக்கப்படுறவன் எல்லாம் வாழ்ந்துடணுன்னா எல்லாம் வெளியே வந்துடுவான். உலகம் முழுவதும் அது நடக்க போகுது. இந்த செய்தி உலகத்தில் போகும்போது உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்குள்ள தேவனுடைய ஜனங்கள் அல்லது ஆவிக்கிரிய யூதர்கள் 144,000 வரிசையில் வர ஜனங்கள் உலகத்தில் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த சத்தம் வரும்போது, இந்த சத்தம் வரும்போது ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிறார். நம்முடைய வேலை வந்துவிட்டது, நம்ம வியாகுலப்பட்டது போதும், துக்கப்பட்டது போதும். நாம் அதே இடத்துல போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால் இப்படி தான் வந்து இருதயத்தில் வியாகுலப்படுறவங்களாம் ரகசியமாக ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார். இதுதான் ரகசிய வருக. ஆமாம், அது குறிப்பாக தேவனுடைய ஆலயத்தில் நடக்கிற அருவறுப்புகளை அவங்கள பிரித்து எடுத்து மற்றவங்களை என்ன பண்ணுறாருன்னா எல்லாம் ஞாயிற்றுப்பு வச்சார். எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேர் ஞாயிற்றுப்பு தான். எப்படி ஞாயிற்றுப்புனா கீழ்ப்படி அமைக்கு போவான், இல்லாட்டா மாளிகைக்கு போவான், இல்லாட்டினா ஏதோ ஒரு கெட்ட குணம் அவனுக்கு வந்துடும். அப்படி அற்புதம் செய்கிறது அடையாளம் செய்கிறது எதோ ஒன்று பண்ணி 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 நல்லது மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் நடைபெறும் அருவறுப்புகளை மட்டும் கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா பாழாக்கும் அருவறுப்பு தான் அவன் ஆராதிச்சுட்டு இருக்கிறான். அப்படியாக ஆண்டவர் தேவபக்தி உள்ளவர்களை அல்லது இருதயத்தில் வியாகுலப்படுறவர்களை பெருமூச்சுப்படுகிற விடுகிறவர்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து மற்றவர்களை ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவாக ஆண்டவர் வைக்கிறார். இது கடைசி காலத்தில் அப்படி நடக்கும், நடந்து கொண்டு இருக்கிறது. எசேக்கியேல் 9:4 போதும். எருசலேம் நகரம், எருசலேம்னா அப்பத்தின் வீடு, எருசலேம்னா தேவனுடைய ஜனங்கள், கிறிஸ்தவங்க எல்லாத்துக்குள்ளேயும் போய் என்ன பண்ண, யார் யார் பெருமூச்சு விட்டு அழுகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு நீ அடையாளத்தை போடு. ஆ, எழுதியிருக்குது, அடையாளத்தை போடு. என்ன அடையாளம் அப்படின்னா எசேக்கியேலே வருது. எசேக்கியேல் 5:5-11 வரை. ஆ,
அறிவிக்கப்பட்டதும் அறிவிக்கப்பட்ட தக்கதுமான இந்த கிரியைகளால்
நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினால் என் கண் உன்னை தப்ப விடாது. நான் உன்னை கூறி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன், இதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் நினைக்கிறான்.
ஆ போதும், எருசலேம் ஜாதிகளுக்கு மத்தியில் இருக்குது. எருசலேம் ஜாதிகளுக்கு மத்தியில் இருக்குது அப்படின்னா கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்களை சுற்றிலும் ஜாதிகள் இருக்காங்க. ஜாதியிலேருந்து ஆண்டவர் பிரித்து எடுத்து கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் எழுதி கொடுத்ததே வாழலை, எழுதி கொடுத்த பிரமாணத்தின்படி வாழலை. சரி, இப்படித்தான் நீ வாழலை பரவாயில்ல. அப்போ ஆண்டவர் இன்னொரு ஆலோசனை சொல்கிறாரு, புறஜாதியை வாழ்கிறாங்க பாரு, ஒரு நல்ல வாழ்க்கை, அந்த மனசாட்சியின்படியாவது நீ நல்லது செய்யறதுக்கு உனக்கு முடியலையே. அப்போ அவங்களுக்கு புறஜாதிகளுக்கு மனசாட்சி பிரமாணம் எழுதி கொடுத்துருக்குது, திருடாதே, பொய் சொல்லாதே, ஏமாத்தாதே, இச்சியாதேன்னு இருக்குது. அது புறஜாதிகளுக்கு எழுதி கொடுத்தது. அதன்படியாவது நீ வாழ்ந்துருக்கலாம்ல, அதன்படியும் வாழலை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியும் வாழலை. நீ என்ன பண்ணுற, புறஜாதிகளுடைய முறைகளை பின்பற்றி நீ புறஜாதிகளுக்கு முன்னாலேயும் தேவனுடைய நாமத்தை தீட்டுப்படுத்துகிறாய், கிறிஸ்தவங்க முன்னாலேயும் நீ தீட்டுப்படுத்துகிறாய். அதனால் என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு விரோதமாக வந்து எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நான் நீதி செய்ய போகிறேன். அப்படின்னா எப்படின்னா, 9வது வசனம், நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாமல் இருப்பது விதமாய் உனக்கு உன் எல்லா அருவறுப்பு நிமித்தம் செய்வேன். என்ன அது என்ன அர்த்தமாக இருக்கும், ஆ நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாமல் இருப்பது விதமா, ஆ எப்படி அந்த நியாய தீர்ப்பு, என்ன நியாய தீர்ப்பு,
ஆ
அது முதல்ல நிறைய நடந்திருக்க. இது ஒரே வார்த்தையில நிறைய ஞாபகத்திருப்புக்கு, இது வந்து பைபிள்ல பல இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் எழுதியிருக்கு. இனியும் செய்ய மாட்டாரு. ஆமா, அது என்ன எப்படி, அப்படின்னா உலகம் உண்டானது முதல் கொண்டு உண்டாகாத உபத்திரவம் இப்போ நடக்க போகுது. முன்னாடி நடக்க போகாது அப்படிங்கிறது உபத்திரவ காலம் 7 வருஷம். அதில் வர ஞாயிற்றுப்பில் நீ மாட்டுக, உலகம் உண்டானது முதல் கொண்டு உண்டாகாதும் இனி உண்டாகாமல் இருப்பதுமான விதமாயினா உபத்திரவ காலத்தில் இருக்கிற ஞாயிற்றுப்பில் நீ மாட்டுவாய். அதான் உபத்திரவ காலத்தை பற்றி சொல்லும்போது, உலகம் உண்டான முதற்கொண்டு சம்பவித்ததும் இனி சம்பவியாதமான உபத்திரவ நாட்கள் வரும், அது உபத்திரவ காலத்தை பற்றி சொல்லுது. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் தான் அதில் அதில் ஆளப்படுறாங்க. பத்தாம் வசனம், ஆதலால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை தின்பார்கள், பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள், நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் மீதியாக இருக்கிற எல்லாம் சக திசையிலும் சிதறி போக பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி எப்படி பிதாக்கள் பிள்ளைகளை சாப்பிட்றது, பிள்ளைகள் எப்படி பிதாக்களை சாப்பிட்றது, இல்லை வெட்டியாக சாப்பிடுவாங்க, ஆ என்ன அர்த்தம், ஆ பிள்ளைகள் அட்வைஸ் பண்ணுவாங்க செய்கிற தப்ப, பிள்ளைகள் பிதாக்களுக்கு சுட்டி காட்டுவாங்க. ஏன்னா கடைசி நாட்களில் பின்மாறி மலையில் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் எடுத்திருக்கும், அதுதான் இங்கே வருது. பிள்ளைகள் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தப்பு நடக்கும்போது திருத்துறதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணில் தப்புன்னு சொல்லி தெரியும் போதே, ஏப்பா நீ தப்பு பண்ணுற, ஏம்மா நீ தப்பு பண்ணுற, கரெக்டாக சொல்லுவேன் பிள்ளைங்க. ஏன்னா பிள்ளைகள் மனசு வந்து களங்கம் இல்லாதது. அப்படி வந்து தேவனை அறிந்த ஜனங்களுக்குள்ள மூத்தவங்களுக்கு இளையவன் ஆலோசனை சொல்லுவான், அதான் அது அதனுடைய அர்த்தம். அப்படி பரிசுத்த ஸ்தலத்தை பிரஜாதிகளுடைய அருவறுப்புகளை கொண்டு வந்து தீட்டுப்படுத்தினபடியினால் உன்னை குறுகி போக பண்ணுவேன். அப்படின்னா எல்லாத்துலேயும் குறைஞ்சிட்டே வருவான். 100 பேர் வந்துட்டு இருந்த சபை 50 பேர் ஆகும். காசு நிறையா இருந்தது கொஞ்சம் கம்மியாகும், ஆராய்ச்சி நல்லா இருந்தது கொஞ்சம் கம்மியாகும், எல்லாத்துலேயும் குறைஞ்சி 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 வரும். என்றைக்கு மனம் திரும்பினாலும் அன்னைக்கு தான் சரியாகும். ஜாதியுடைய ஆசிரியம் மட்டும் வெளியே வந்தாச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அப்போ அவன் தவறை உணரும் விதமாக அவனுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நியாய தீர்ப்பை வர வைப்பார். உபத்திரவ காலத்தில் என்ன நியாய தீர்ப்பு வருதுன்னா பாதாளத்தை ஆண்டவர் திறந்து விட்டுருவார். பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா தீங்கு செய்யும் தூதர்களும் பூமியில் வந்துடுவாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ பாதாளத்தில் இத்தனை தூதர்களை அடைச்சி வச்சுருக்கும் போது அந்தகார லோகாதிபதியினுடைய வல்லமை நம்மளை போட்டு அப்படி உருட்டி எடுக்குது. வான மண்டலில் உள்ள பொல்லாத சேனை நம்மளை வந்து சிந்தனையில் பைபிளுக்கு விரோதமாக இப்படி போ, இப்படி போனால் நல்லா இருப்பா, இப்படி போனால் பணம் சம்பாதிக்கலாம், இப்படி போனால் புகழ் வரும் அப்படின்னு நம்முடைய அறிவை வந்து சாத்தா என்ன பண்ணுறான், ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து தசை திருப்பிகிட்டே இருக்கிறான். இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையில் மிகாவேல் தூதர் மிகாவேலும் அவரோட கூட இருக்கிறவர்களும் அடித்து பூமியில் இறக்கியாச்சு. இப்போ பூமியில் வந்துடுறாங்கல்லாம் நேராக பாதாளத்தில் இருக்கிறோன்னு நேராக மேலே வந்துடுறான். எப்படி இருக்கும் பாருங்கள். எங்கே வாயை திறந்தாலும் நம்மளை வம்புக்குன்னே கூப்பிடுவானுங்க சண்டைக்கு. அப்போ தேவனுடைய கற்பனை இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். இல்லாட்டினா ஏதாவது ஒரு பிரச்சனை போய் மாட்டிடுவோம். தண்டனைன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, பரம்பெடுத்து அடிப்பாங்க, உபத்திரவானா இயேசு வந்து அறிக்கையிடு இல்லைன்னா நான் கொண்டுருவேன், பைபிளை வாசிப்பியா இல்லைன்னு சொல், இல்லைன்னு சொல், அப்போ தான் நான் உன்னை விடுவேன் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. இல்லை, உபத்திரவனா அப்படி இல்லை. உபத்திரவனா அளவுக்கு அதிகமான கோபம், அளவுக்கு அதிகமான எரிச்சல், பொறாமை, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு சத்ருவாக மாறிடும். அப்படி தான் நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்பு எப்படி வரும்னா இப்படி தான் வரும். பல்லோகத்தின் தேவனை தூஷித்தார்கள் அல்லாமல் மகிமைப்படுத்தவில்லை. எல்லாம் நினச்சிருக்காங்க சாத்தான் வந்து அப்படியே வீட்டை வச்சு குத்துவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான். இல்லை, நம்ம உத்தரவு காலங்கள் இதுதான். தேவனுடைய கற்பனைக்கு கீழ்படியலைன்னா நம்மகிட்ட இருக்கிற அசுதாவி எல்லாம் தாண்டவம் ஆடும். என்ன கட்டுப்பாடு இல்லாமல் வெளியே வந்து எல்லாம் டான்ஸ் ஆடும். இப்போ தேவனுடைய வார்த்தை இல்லாதவன் என்ன பண்ணுறான், தேவனுடைய வார்த்தை இல்லாதவன் மனம் போன வாழ்கிறான். அது அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கை வெளியே வந்தால் என்னாகும், மற்றவனை போல வாழ்வான். அது அவனுடைய சத்துரு. அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய சத்துரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்டிருந்து வெளியே வர்ற கெட்ட சுபாவங்கள் தான் நம்மளுக்கு சத்துருவாக மாறும். அதுவே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய ரட்சிப்பை சேதப்படுத்தி நேராக பாதாளத்துக்கு கொண்டே விட்டுரும். அதனால் உலகத்தில் உபத்திரப்படுத்துறதுக்கு யாருக்கிட்டையும் யாரும் வரமாட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட சுபாவங்களை தேவனுடைய வார்த்தையிலே நாம் கீழ்ப்படுத்தி தேவனை ஆராதித்தால் நாம் சகல ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம். சகல ஆசீர்வாதம்னா மனசு நிம்மதியாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற எதை பற்றி கவலைப்படாது. ஆண்டவர் பூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்படியாக பரிசுத்தாவி உங்களிலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த கெட்ட சுபாவங்கள் நம்மளுக்குள்ளே அதிகமாகி அதிகமாகி நம்மளையும் தொந்தரவு பண்ணோம், அடுத்தவங்களையும் தொந்தரவு பண்ணோம். எசேக்கியேல் 11:12-13
13
ஆ போதும். இங்கு புரஜாகளுடைய முறைமைகளை கை கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறவர்களுக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒருத்தன் உடனே சாகிறான். தேவனுடைய கட்டளையின்படி நடவாமலும் தேவனுடைய நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதியுடைய முறைமைகளின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எப்பொழுதுனா, இப்போ ஒருத்தன் தீர்ப்பு தரிசனம் சொல்கிறான் இப்படின்னு, அப்போ உடனே ஒருத்தன் விழுந்து சாகிறான். எங்கே? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒருத்தன் சாகிறான். இது இங்கிலீஷ் பைபிளில் அல்லது ஹீப்ருவுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, பெலத்தியானா தேவனுடைய ரட்சிப்பு, பெனாயாவின் குமாரனாகிய அப்படின்னா, பெனாயான்னு சொன்னால் தேவன் கட்டி எழுப்பின, எங்கிட்ட பைபிள் இருக்கு ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக சொல்லுது, தேவன் கட்டி எழுப்பின தேவனுடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது. அப்போ புரஜாதியுடைய முறைமைகளை பின்பற்றி இருக்கிறவருடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது. அதை தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தால் அங்கேயும் மரணம் அடைகிறது. அப்போ எங்கிட்ட ஒருத்தர் வாதாடிட்டு இருந்தார், என்ன நீங்கள் எப்படி எப்படி ஒரு யாக்கியான சொல்கிறீங்கன்னு. அப்போ அவர்கிட்டையும் இந்த ஈஸ்வர் பைபிள் இருக்குது, ஹீப்ரூ பாஷை கொஞ்சம் தெரியும் அவருக்கு. போட்டு போட்டு செக் பண்ணி பார்த்தாரு, பார்த்தோன்னே கரெக்டாக சொல்லிட்டாரு, நீங்கள் சொல்கிறது உண்மை தான், எனக்கு கூட பைபிள் இருக்க தெரியாது, அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். வெளத்தியானா தேவனுடைய ரட்சிப்பு, பெனாயானா தேவன் கட்டி எழுப்புன தேவனுடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது. அப்ப இன்றைக்கு பாலாக்கு மறுவிறப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டு இருக்கிறது, அதை ஆராதிக்கிறவனுடைய எல்லா ரட்சிப்பும் மரணம் அடைகிறது. இதையதான் முதல் அடையாளமா போட்டு 144,000 வரிசையில வர்றவங்களுக்கு முதல் அடையாளம், தேவன் போடுகிற முதல் அடையாளம். இந்த அடையாளம் புரிஞ்சாச்சுன்னா மற்ற அடையாளமெல்லாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அல்லது பைபிளில் இருக்கிற 7 அடையாளத்தில் ஏதாவது ஒன்று புரிஞ்சால் கூட அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அதை பயிற்சி கொடுத்து அந்த 7 அடையாளத்தையும் புரிஞ்சிட்டானா போதும். அந்த 7 அடையாளம் தான் பிரசங்கம், அந்த 7 அடையாளம் தான் இவனுடைய வாழ்க்கை. அந்த 7 அடையாளத்தை உலகத்தில் பிரசங்கமாக அறிவிக்கிறது தான் ஊழியம், வேறு தனி ஊழியமெல்லாம் ஒன்றுமே இல்லை. 7 அடையாளத்தின்படி இவன் வாழணும், மற்ற ஜனங்களை வாழும்படி அதை போதிக்கணும். அப்போ ஏதாவது ஒரு அடையாளம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் 144,000 வரிசையில் ஊழியக்காரனாக வரலாம். அப்படி இல்லைன்னா அவனுடைய ரட்சிப்பு சாகும், ரட்சிப்பு செத்த உடனே தேவனுடைய நியாயத்திற்கு வெளிப்படும், இல்லைனா திரும்பவும் அவன் ரட்சிக்கப்படணும், இல்லைனா நியாயப்பிரமாணத்தின் சாபங்களும் தேவனுடைய உடன்படிக்கையை மீறின சாபங்களும் ஓய்வு நாளின் சாபங்களும், 3 வகையான சாபங்கள் இருக்குது. நியாயப்பிரமாணத்தின் சாபம், தேவனுடைய உடன்படிக்கையின் சாபம். இப்போ நாம் ஓய்வு நாளைக்கு வந்திருக்கிறதுனால ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்காதனால தனியாக சாபம் ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்படி 3 வகையான சாபங்கள் ஓடணும் சேர்ந்து வரும். ஆமாம், ஆனால் ஓய்வு நாள் இப்போ வரப்போகுது. ஓய்வு நாள் ஆண்டவர் ஆரம்பிக்கணும்னா ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும், ஓய்வு நாளுடைய சாபத்தையும் கொடுக்கணும். அப்போ தான் ஜனங்கள் நிறையா ஓய்வு நாளுக்கு ஆயத்தப்படுவாங்க. இன்றைக்கி இருக்கிற வாழ்கிறவங்களுக்கு ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதமும் பொருந்தும், சாபமும் பொருந்தும். லேவி ராகமம் 26 அதிகாரத்தில் ஓய்வு நாளை பின்பற்றலைனா அல்லது பின்பற்றினா ஆசீர்வாதம் இருக்குது, சாபம் இருக்குது. மற்றபடி இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையை பின்பற்றினா ஆசீர்வாதம் இருக்குது, சாபம் இருக்குது. அதே மாதிரி மோசையுடைய பிரமாணத்தை பின்பற்றினா ஆசீர்வாதம் இருக்குது, சாபம் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஜனங்கள் 3 வகையான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள், அப்படி இல்லைனா 3 வகையான சாபத்திற்கு பாத்திரவான்கள். நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், ஓய்வு நாளின் ஆசீர்வாதம். நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையின் சாபங்கள், ஓய்வு நாளுடைய சாபங்கள். ஆமாம், எல்லாம் தனித்தனியாக பைபிளை தனித்தனியாக அச்சு விதமாக அப்படி எழுதியிருக்கு. அதை கூட ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றையும் கூட்டாத குறைக்காதன்ட்டார், நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. ஓய்வு நாளை பற்றி எழுதும்போது மோசைட்டே ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டார், இன்னைக்கு இருக்கிறத பாருங்க, இன்னைக்கு நடைமுறைக்கு வர்றதை இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தா கூட அவ்வளோ நல்லா தான் இருக்காதுன்னு மோசைட்டே ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டார். ஓய்வு லேவியராகமம் 26 ஓய்வு நாளை பின்பற்றினால் இன்னும் ஆசீர்வாதம், ஓய்வு நாளை மீறினால் உனக்கு இன்ன சாபம். அது எழுத்தின்படி இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு வந்தது, ஆனால் உண்மையான ஓய்வு நாளே இப்போ வரப்போகுது. ஓய்வு நாள் தோறும் பட்டணத்தின் வாசல்கள் பூட்டப்பட வேண்டும், வீட்டிலேருந்து எந்த பொருளும் வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது, வெளியிலிருந்து எந்த பொருளும் எருசலேம் பட்டணத்துக்குள்ளேயும் வரக்கூடாது. அப்படி நிபந்தனைகளை போட்டு காவல் வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கிறார். அப்போ அதுக்கு நல்ல ஆட்களை தேடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை போடுறார், நான் எழுதி கொடுத்த முறைமைகள் என்ன இருக்குது உங்ககிட்ட, மனசாட்சியில் இருக்குதா, பரவாயில்ல, மோசடிக்கு நான் எழுதி கொடுத்ததா, நல்லதா நீ வச்சிருக்கிறியா, பரவாயில்ல, நீ வந்து ஊழியக்காரன் ஆகலைனாலும் நீ சாபத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். நேரடியாக எழுதி கொடுத்தப்பட்ட பிரமாணங்கள் இருந்ததுன்னா அவன் ஊழியக்காரனாக வரலாம். அப்படி எதுவுமே இல்லையா, சாபங்கள் வருது, அந்த சாபத்துக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அடிமைப்படும். அதனால் துப்பாக்கியில் சுடுவான், ஈட்டியில் குத்துவான், அப்படிமா அதெல்லாம் கிடையாது. அவனுக்குள்ளேயே நல்ல மனுஷன் இருக்கிறான், கெட்ட மனுஷன் இருக்கிறான். நல்ல மனுஷன் வந்தால் நல்லது செய்வான், கெட்ட மனுஷன் வந்தால் அவனுக்கும் கெடுதல் பண்ணுவான், அடுத்தவனுக்கும் கெடுதல் பண்ணுவான். அதனால் ஆண்டவருடைய பிரமாணம் சத்தியம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவனுடைய ரட்சிப்பை பெற்றதுனால தான் இப்போ நாம் மனுஷனுங்க மாதிரி இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பு நம்மளை விட்டு நீங்கிருச்சுன்னா மனுஷன் மிருகமாக மாறிடுவான். ஆனால் பார்த்தா தெரியாது, அவனுடைய செயலில் தான் கண்டுபிடிக்க முடியும், சில டைம் பேச்சுலேயும் தெரியும். அப்படி வந்து தேவ ஜனங்களுக்குள்ளே அநேக காட்டு முறைகளும் இருக்குது, தேவ ஜனங்களும் இருந்துட்டுருக்கார்கள். அதனால் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், 144,000 வரிசையில் வரணும்னு சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாத முறைகளை பின்பற்ற வேண்டும். அதில் எந்த கலப்படமும் செய்யக்கூடாது, உலகத்திலேருந்து எதையும் கடன் வாங்கக்கூடாது, அது நல்லதாக கெட்டதோ அதை திரும்பி பார்க்கக்கூடாது. என்னவாக இருந்தாலும் பைபிளுக்குள்ளேயே தான் சுற்றணும். அப்படின்னா ஊழியக்காரன் வந்து செக்கு மாடு மாதிரி தான், தேவ ஜனங்கள் செக்கு மாடு மாதிரி தான் உள்ளேயே தான் சுற்றிக்கணும், எந்த காரணத்தை கொண்டு வெளியே போகக்கூடாது. ஆமாம், எல்லாத்தையும் சுற்றலாம், செக்கு மாடு இங்கே சுற்றாது, இங்கே சுற்றிட்டு பல்லவராஜ்யத்துக்குள்ளேயும் சுற்றும், அதுதான் செக்கு மாடு. உலகங்களையும் சுற்றலாம், அதெல்லாம் எல்லாம் ஆண்டவருடைய எல்லாம் தானே, எல்லாமே முதல்ல பைபிளுக்குள்ளே சுற்றணும். பைபிளுக்குள்ளே சுற்றியாச்சுன்னா அப்புறம் ஃபுல்லாக எல்லாமே எல்லா ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்கள். அப்புறம் பல்லவத்தில் சுற்றலாம், அப்புறம் அகிலாண்டம் முழுவதும் சுற்றலாம். முதல்ல இங்கே சுற்றாமல் அப்புறம் போய் எங்கே சுற்றுறது? அதனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பிடிச்சது இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு, அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு அங்கே இங்கே எல்லாம் கலப்படம் பண்ணிட்டா பழைய துணியும் புதிய துணியும் கலப்படம் பண்ண என்னாகும், ரெண்டும் சேர்ந்து கெட்டு போயிடும், ரெண்டும் சேர்ந்து போயிடும். புதிய ரசத்தையும் பழைய ரசத்தையும் கலப்படம் பண்ணக்கூடாது, கலப்படம் பண்ண என்ன ஆகும், துருத்தி ஓண்டையாக போயிடும். புதிய ரசத்தை புதிய துருத்தியில் வைக்கணும், பழைய ரசத்தை பழைய துருத்தியில் வைக்கணும், கெட்டு போயிடும். இப்போ துருத்தி ஓண்டையாகிறது இருதயம் ஓட்டையாக, புது ரசங்கிறது தேவனுடைய சத்தியம், பழைய ரசங்கிறது கிருபை, இன்னும் போனால் நியாயப்பிரமாணம். அதனால் துருத்தி ஒழுங்காக இருக்கணுமா, பழைய ரசம்னா கம்ப்ளீட்டாக பழசை மாற்றிட்டு புதிய இருதயத்தில் சதையான இருதயத்தில் புது ரசத்தை சேர்த்து வைக்கிறோம். கலப்படம் பண்ணுனா ரசம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, துருத்தியே ஓட்டையாக போயிடும், ரொம்ப கஷ்டமாக போயிடும். துருத்தி ஓட்டையாச்சுன்னா பரவாயில்ல தான், இருக்கிறது ஒரு துருத்தி தான், அது ஓட்டையாகவும் பார்த்துக்கணும். அதனால் கிறிஸ்தவர்கள் ஜாதியுடைய எந்த பிரமாணத்தையும் பின்பற்றக்கூடாது. தேவன் தாமே இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.